2014 நவம்பர் மாதத்தன்று நிதி அம்பிகா சங்கர் அவர்கள் ஜார்ஜியா அட்லாண்டாவிலிருந்து எழுதியுள்ள வீட்டுக்கு வந்த இசைக்குழு என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மாதவனும் நானும் ஒரே பொறியியல் கல்லூரியில் படித்தோம். அப்பொழுதே அவன் ஒரு இசைக்குழு வைத்திருந்தான். கல்லூரி விழாக்களில் பாடுவான். இருவரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்ததால் வகுப்பில் பார்க்கும் பொழுது ஓரிரு வார்த்தைகள் பேசும் வரைதான் எங்கள் நட்பு. நான் கல்கத்தாவிற்கு நிர்வாகம் படிக்க போய் அதன் பின்னர் அமெரிக்கா வந்து சேர்ந்தேன். வாஷிங்டனில் முதலில் வேலையாயிருந்தேன். போன வருடம் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்தேன். வேலைக்கு சேர்ந்த புதிதில் பார்க்கிங் லாட்டில் மாதவனை பார்த்தேன். ஹலோ சொன்னேன். அவனுக்கும் என்னை அடையாளம் தெரிந்தது. அவனும் நான் வேலை பார்க்கும் கம்பெனியில் தான் வேலையாயிருந்தான். அவர்கள் வீட்டிற்கு கூப்பிட்டால் நானும் மனைவியும் போனோம். அதன் பின்னர் அவர்கள் குடும்பம் எங்கள் வீட்டுக்கு வந்தது. மாதவன் சங்கீதத்தில் ஆர்வம் உள்ள சிலரும் நானும் சேர்ந்து ஒரு இசைக்குழு வைத்திருக்கிறோம். இந்தியாவிலிருந்து இசைக்கலைஞர்களை வரவழைத்து மாதம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வோம். வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களில் தான் கச்சேரிகள் இருக்கும். கலைஞர்கள் யார் வீட்டிலாவது தங்கிக் கொள்வார்கள் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏர்போர்ட்டிலிருந்து அழைத்து வந்து கொண்டு போய் விட வேண்டும். கச்சேரிக்கும் அழைத்து போய் அழைத்து வர வேண்டும். நான் ஒருவனே செய்வதில்லை. எங்கள் குரூப்பில் இருப்பவர்கள் முறை வைத்துக் கொண்டு ஹோஸ்ட் பண்ணுவோம். என் மனைவி ராதாவுக்கும் இதில் ஈடுபாடு அதிகம். அவள் இசை குடும்பத்தை சேர்ந்தவள். வேலைக்கு போகவில்லை, இங்கே பாட்டு சொல்லிக் கொடுக்கிறாள். வார இறுதிகளில் அவள் படு பிசி என்றான். எனக்கோ என் மனைவிக்கோ பாட தெரியாது. நாங்கள் வீக்கெண்டுகளில் பெண் பிள்ளையை சாக்கர் நடனம் தமிழ் வகுப்புகளுக்கு அழைத்துச் செல்வது, பார்ட்டிக்கு போவது, ஸ்கூல் ப்ராஜெக்டுக்கு சாமான் வாங்குவது என்று கழித்தோம். மாதவன் குடும்பத்துடன் தொடர்பும் விட்டு போனது. திடீரென்று ஒரு நாள் மாதவன் என்னை தேடி வந்தான். ராதாவுக்கு போன வாரம் ஒரு கார் ஆக்சிடென்ட், வலது கால் எலும்பு முறிவு, எப்படியோ சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் கச்சேரிக்கு ஒரு குரூப் இங்க வராங்க. ஹோஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட முறை. ஊசி நிலைமையில என்னால முடியாது. என் ஊசி குரூப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அவங்களாலையும் முடியல. கச்சேரியை கேன்சல் பண்ணவும் முடியாது. நிறைய விளம்பரம் பண்ணி டிக்கெட் வித்தாச்சு. உங்க வீட்டிலே தங்க வச்சுக்க முடியுமா? நம்ம ஊர்ல வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மட்டும்தான் கச்சேரி. சனிக்கிழமை காத்தாலேயே அவங்க கிளம்பி சிகாகோ போகணும். அங்க சாயந்தரம் கச்சேரி. அவங்க நியூயார்க்ல வர ஞாயிறு சாயந்தரம் கச்சேரியை முடிச்சிட்டு திங்கக்கிழமை காலம்பரை நம்ம ஊருக்கு வருவாங்க என்றான். எனக்கு பாவமாக இருந்தது. சரி, நான் பார்த்துக்கிறேன், கவலையை விடு. பத்மினியும் நானும் ராதாவை வந்து பாக்குறோம் என்றேன். நான் வீட்டுல இருந்து இப்ப வேலை பண்றேன். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வந்தேன். முடிச்சிட்டு போகணும் என்றவன் வேகமாக போய்விட்டான். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பத்மினியிடம் விஷயத்தை சொன்னேன். உச்சி குட்டியவள் அவசர அவசரமாக சிலவற்றை சமைத்தாள். மாதவன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தோம். அவன் சங்கீத ட்ரூப் பற்றிய விவரம் கொடுத்தான். பாடகி கர்நாடிக், இந்துஸ்தானி, திரையிசை என்று எல்லாவற்றையும் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருப்பவர். அவருடன் ஒரு வயலினிஸ்ட், ஒரு மிருதங்க வித்வான் வருவதாய் இருந்தார்கள். நானும் பத்மினியும் மாஸ்டர் பெட்ரூமில் தூங்குவோம். என் பெண்ணும் பிள்ளையும் அவரவர் பெட்ரூமில் தூங்குவார்கள். இதை தவிர ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருந்தது. அதில் 2 ட்வின் பெட்கள் இருந்தன. என் பெண் கீதாவையும் பிள்ளை மணியையும் கூப்பிட்டேன். கீதா, நீ மியூசிக் டீம் வரும்போது அம்மா கூட மாஸ்டர் பெட்ரூம்ல தூங்கு. உன் ரூம்ல பாடுற லேடி தங்கிக்குவாங்க. நான் கீழே லிவிங் ரூம்ல சோஃபா புல் அவுட் பெட்ல தூங்குறேன். வயலினிஸ்ட் 2 பேரும் கெஸ்ட் பெட்ரூம்ல தூங்கட்டும். ஏ, மணி பெட்ரூம்ல அந்த அம்மா தங்கலாமே. நான் தான் எப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? இல்ல, உன் பெட்ரூம்ல தான் எல்லாம் பிங்க்ல இருக்கு. அவங்க அங்கதான் தங்க பிரியப்படுவாங்க என்று ஏதோ சொல்லி சமாளித்தேன். சொல்லப்பட்ட திங்கட்கிழமையும் வந்தது. காலையில் சீக்கிரம் எழுந்து ஏர்போர்ட்டுக்கு போனேன். சங்கீத கோஷியை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். மனைவி காஃபி கலந்து கொடுத்தாள். நாங்கள் சீக்கிரமே எழுந்து ஏர்போர்ட் போனோம். வந்தவர்கள் களைப்பாக இருக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஓய்வெடுக்க போய்விட்டார்கள். என் மனைவி வீட்டிலிருந்து வேலை பார்ப்பவள். நான் வேலைக்கு போய்விட்டேன். மாதவன் மனைவி ராதா சொல்லி இருந்தாள், பத்மினி, இந்த ஆர்டிஸ்ட ஹோஸ்ட் பண்றது பத்தி கவலையே படாதீங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். நாமெல்லாம் இந்த அமெரிக்கால நாய்படாத பாடுபடுறது. சீரியல், சாண்ட்விச், புளியஞ்சாதம், தயிர் சாதம், கடையில வாங்கின சப்பாத்தி, உருளைக்கிழங்கு பொரியல், இதைத்தான் எல்லார் வீட்லயும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போறவங்க. விதவிதமா சமைச்சு போட நேரம் கிடையாது. வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டா அவங்களே எடுத்து போட்டுக்கிட்டும் சாப்பிடுவாங்க. சில பேரு டிஷ் வாஷர் லோட் பண்ண கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. முதல் நாள் பத்மினி இட்லிக்கு அரைத்து வைத்திருந்தாள். லஞ்ச் பிரேக் சமயம் இட்லி வார்த்து சட்னி அரைத்து கொடுத்தாராம். என்னை கூப்பிட்டு போனில் சொன்னால் இட்லி பஞ்சு மாதிரி இருக்கிறது என்று அவர்கள் சொன்னதில் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். காலையில் நேரம் கழித்து வேலைக்கு போனதால் அலுவலகத்தில் கொஞ்ச நேரம் கூட இருந்து வேலை பார்த்தேன். சாயந்தரம் வீட்டிற்கு வரும்போது நேரமாகிவிட்டது. பத்மினி வடை பாயசம் என்று தடபுடலாக சமைத்து வைத்திருந்தாள். சாப்பிட்டவுடன் வழக்கம் போல நான் கிச்சனை ஒழிக்க உதவி செய்தேன். பாடகி தொலைக்காட்சி பார்க்க போய்விட்டார். மற்ற இருவரும் வாக்கிங் கிளம்பி போய்விட்டார்கள். பத்மினிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. பத்மினி, சாப்பாடு அருமை, சிம்பிளா ஒரு சாம்பார் ஒரு பொரியல் என்று நெட்டி கொண்டிருக்கலாமே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? இல்ல, வராதவங்க வந்திருக்காங்க, ஒருவேளையாவது நல்லா சமைக்கலாமேன்னு பார்த்தேன். அவங்களுக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு வார்த்தை ஹெல்ப் பண்றேன்னு கூட சொல்லலையே. சரி விடு, இன்னும் நாலு நாள் தான். செவ்வாய்க்கிழமை என்று பாடகி சொன்னார். நான் இன்னைக்கு பகல் ஒரு பொழுதுதான் சாப்பிடுவேன். பூஜை விவரம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பூஜையை முடிச்சிட்டு 2 மணி வாக்கில சாப்பிடுறேன். பழசு எதுவும் தொடமாட்டேன். பத்மினி கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி அரை நாள் லீவு சொல்லிவிட்டு சமைக்க போகிறேன் என்றாள். நான் வேலைக்கு போய்விட்டேன். சாயந்தரம் நான் வேலையிலிருந்து திரும்பிய பொழுது புதிதாக ஒரு கார் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தது. லிவிங் ரூமில் வயலினிஸ்டுடன் 4 பேர் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். இவர் சுந்தர், என் அக்காவின் நாத்தனார் மகன். அது இவர் மனைவி காயத்ரி. நான் இந்த ஊருக்கு வரப்போவதாக என் அக்கா சொல்லியுள்ளார். ஆட்டுவிட்டு போகலாம் என்று வந்தாராம். பாபுவும் அவர் மனைவி உமாவும் அவர்களுடைய நண்பர்கள் என்று எல்லோரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர்கள் அருகில் காலியாக கிடந்த காஃபி கப்புகளையும் தட்டில் இருந்த பிஸ்கட்டுகளையும் பார்த்து என் மனைவி அவர்களை கவனித்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். சுந்தர், மாதவன் சார் சொன்னார் இவர் இங்கே இருக்கிறதா, பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றார். 5 நிமிடம் அவர்களுடன் பேசிவிட்டு பத்மினியை தேடி உள்ளே போனேன். லேப்டாப்பும் கையுமாக இருந்த அவள், முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷன் போய்கொண்டிருக்கிறது, பேச நேரம் இல்லை, அரை நாள் லீவு போட்டதுதான் போட்டோம்னு நாளைக்காகவும் சேர்த்து சாம்பார் ரசம் எக்ஸ்ட்ரா பொரியல்னு பண்ணி வச்சிருக்கேன். மத்தியானம் தான் சாப்பிட்டாச்சு, மாவு பாக்கி இருக்கு. 1:30 வாக்கில இறங்கி வந்து இட்லியும் சட்னியும் பண்றேன் என்றார். பாடகி அவர் அறையில் இருந்தார். பிரதங்கிஸ்ட் மணியுடன் கம்ப்யூட்டர் கேம் விளையாடி கொண்டிருந்தார். வந்திருந்தவர்கள் போவதாக தெரியவில்லை. சொன்னபடி பத்மினி இறங்கி வந்து இட்லி வார்த்து சட்னியும் செய்தாள். வயலினிஸ்ட் வந்தவர்களிடம், பத்மினி மாமி அருமையாக சமைப்பாள், நீங்களும் இங்கேயே சாப்பிடுங்கள் என்றார். எனக்கு கோபமாக வந்தது. இது என் வீடு, நான் அல்லவா சாப்பிட கூப்பிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன். வந்தவர்களும் சாப்பிட உட்கார இட்லியுடன் மறுநாளைக்காக சமைத்து வைத்திருந்த எல்லா ஐட்டமும் காலியாயிற்று. பத்மினி வேலை இருக்கிறது என்று போய்விட்டால் நான் கிச்சனை ஒழித்து விட்டு படுக்கும் போது 11:00. உடனே அயர்ந்து தூங்கிவிட்டேன். நடுராத்திரி யாரோ உருக்குவது போல் தோன்று கஷ்டப்பட்டு கண்ணை திறந்தேன். பத்மினி தான் நின்று கொண்டிருந்தாள். எனக்கு திருட்டுத்தனமாக சந்திக்கும் கள்ளக்காதலர் நினைவு வந்தது. வேலை இன்னும் முடியல, ரா முழுக்க பண்ண வேண்டும் போல இருக்கு. நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு மியூசிக் டீம் வெளியில கூட்டிட்டு போயிடுங்கோ, லஞ்ச் வெளியில சாப்பிடுங்கோ, ராத்திரி பீட்சா ஆர்டர் பண்ணிக்கலாம் என்றாள். புதன் காலை எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு விருந்தினர்களை அழைத்துக் கொண்டு வெளியில் போனேன். லஞ்ச் உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டோ. சாயந்தரமாக வீடு திரும்பினால் வீட்டு வாசலில் 5-6 கார்கள் நின்று கொண்டிருந்தன. பத்மினி என்னை தனியே அழைத்து, என் வேலை முடிய 4 மணி ஆயிடுத்து, ஒரு காப்பிய கலந்து குடிச்சிட்டு அப்பாடா இன்று உட்கார்ந்து இருந்தேன், ராதா டீச்சரின் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்று சொல்லிக்கொண்டு சில குழந்தைகளும் அவர்கள் பெற்றோர்களும் வந்திருக்கிறார்கள் என்றார். குழந்தைகள் எல்லாம் பாடகையின் காலில் விழுவதும் ஆசி வாங்குவதுமாக இருந்தார்கள். ஒரு பேட்ச் போவதும் இன்னொரு பேட்ச் வருவதுமாக இருந்தது. 8:30 ஆன பின்னாலும் ஆட்கள் வருவது குறையவில்லை. எனக்கு ஹாலோவீன் ஞாபகம் வந்தது. கடைசியாக ஹெட் கவுண்ட் எடுத்த போது மொத்தம் 25 பேர் இருந்தார்கள். எல்லோருக்குமாக பீட்சா ஆர்டர் பண்ணினேன். ஒரு வழியாக அனைவரும் கிளம்பி போய் நாங்கள் படுத்துக் கொள்ளும் பொழுது 11:30. வியாழக்கிழமை நான் எழுந்து வருவதற்குள் பத்மினியை எழுந்து விட்டிருந்தாள். லஞ்சுக்கு வெண்பொங்கலும் சட்னியும் இப்பவே தயார் பண்ணி வச்சுட்டேன். நீங்க ஆபீஸ்ல லஞ்ச் டைம்ல பட்டேல் பிரதர்ஸ் போய் ராத்திரிக்கு கொஞ்சம் சப்பாத்தியும் நாளை மத்தியானத்துக்கு பரோட்டாவும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் இப்பவே லாகின் பண்ணி வேலையை ஆரம்பிக்க போறேன். சாயந்தரம் சீக்கிரமா லாக் ஆஃப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு தயார் பண்ணிடுறேன் என்றாள். சாயந்தரம் நான் வீட்டிற்கு வரும்போது 2-3 கார்கள் இருந்தன. பத்மினியின் நண்பிகள் 4-5 பேர் லிவிங் ரூமில் இருந்தார்கள். பத்மினி என்னை பார்த்தவுடன், வேதா, அவ பொண்ணு அரங்கேற்றம் பற்றி சொல்வதற்காக மத்தியானம் என்னை கூப்பிட்டாள். அப்ப நான் மியூசிக் டீம் நம்ம வீட்டுல வந்து தங்கியிருப்பதை பற்றி சொன்னேன். உடனே நாங்க எல்லாரையும் கூட்டிட்டு மியூசிக் டீமை பார்க்க வந்திருக்கா என்றாள். இவர்கள் சாப்பாட்டிற்கு இருப்பார்களா என்ன என்று யோசித்தேன். அவர்கள் எல்லாம் டிராபிக் குறைய வேண்டும் என்று வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். இப்ப சரியா இருக்கும் என்று அரை மணி நேரத்தில் கிளம்பி போய்விட்டார்கள். பத்மினி உருளை மசாலா தயார் செய்தாள். அன்று சப்பாத்தி சாப்பிட்டு விட்டு 10 மணி வாக்கில் தூங்கிவிட்டோம். வெள்ளிக்கிழமையன்று மியூசிக் டீம் எங்களுக்கு பிரேக்பாஸ்ட் வேண்டாம், ஒத்திகை பார்க்க வேண்டும், பிரஞ்ச் 1 மணி வாக்கில் சாப்பிடுகிறோம் என்றார்கள். நான் 4 மணி அளவில் திரும்பி வந்து அவர்களை கச்சேரி நடக்கும் இடத்திற்கு 5 மணிக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சீக்கிரம் வேலைக்கு போய்விட்டேன். பத்மினி அவர்களுக்கு பரோட்டாவும் தாலும் கொடுக்க போவதாக சொன்னாள். சொன்னபடி நான் அலுவலகத்திலிருந்து வந்து அவர்களை அழைத்து போனேன். பத்மினியும் குழந்தைகளும் இன்னொரு காரில் வந்தார்கள். கச்சேரி அருமையாக இருந்தது. இசை கமிட்டியில் இருப்பவர்கள், வாலண்டியர்ஸ், ஹோஸ்ட் செய்தவர்கள் என்று ஒரு 50 பேருக்கு இரவு விருந்துக்கு அங்கேயே ஏற்பாடாகி இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வரும்பொழுது இரவு 1 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. சனிக்கிழமை காலை 9 மணிக்கு அவர்களுக்கு பிளைட். வீட்டை விட்டு 7 மணிக்கே கிளம்ப வேண்டும். ஒரு வழியாக எழுந்து ஏர்போர்ட் போனோம். சிகாகோவில் வெதர் சரியாக இல்லை, பிளைட்டுகள் தாமதமாகும் என்றார்கள். அரை மணி நேரத்திற்குள் இவை கேன்சல் ஆகிவிட்டன என்று அறிவித்தார்கள். சிகாகோவில் இவர்களை ஹோஸ்ட் பண்ண இருந்தவரை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னேன். அவர், ஓ, நான் உடனே போய் சனி ஞாயிறு கச்சேரிகளை கேன்சல் பண்ண வேண்டும். அவர்கள் திங்கட்கிழமை காலை இங்கே இருந்து மினியாபோலிஸ் போவதாக இருந்தது. நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே அங்கே போக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். டெல்டா கவுண்டருக்கு விரைந்தேன். போலார் வெர்டெக்ஸினால் ஆயிரக்கணக்கான பிளைட்டுகள் ரத்து செய்யப்பட்டு விட்டன. ஒரு வாரத்திற்கு ஒரே திண்டாட்டமாயிருக்கும் என்றார்கள். தலையை சுற்றியது. கீழே விழாமல் இருக்க கவுண்டரை கெட்டியாய் பிடித்துக் கொண்டேன். ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.